திருக்கோயில் பற்றிய திருநாவுக்கரசு சுவாமிகளின் பாடல் பற்றிய விளக்கத்தையும், திருக்கோயிலில் இடம்பெறும் கிரியைகளில் நித்திய கிரியைகளும் பற்றி கற்றோம். கிரியைகள் என்றால் என்ன? கிரியைகளின் வகைகள் எவை? நித்திய கிரியைகள் என்றால் என்ன? நித்திய கிரியைகளில் அடங்குவன எவை போன்ற அம்சங்கள் பற்றி நாம் கடந்த வகுப்பில் கற்றோம். இன்று நாம் ஆலயங்களில் இடம்பெறும் கிரியைகளில் நைமித்திய கிரியைகள் பற்றி கற்போம். நைமித்திய என்ற சொல் நிமித்தம் என்னும் சொல்லுடன் தொடர்புடையதாகும். நிமித்தம் என்றால் காரணம் என பொருள்படும். எனவே யாதேனும் ஒரு விசேட காரணத்தை முன்னிட்டு அல்லது நிமித்தத்தை முன்னிட்டு விசேட காலங்களில் நடைபெறும் கிரியைகள் நைமித்திய கிரியைகள் எனப்படும். பிள்ளைகளே, நன்றாக கவனியுங்கள். நைமித்திய கிரியைகள் என்றால் என்ன என்ற ஒரு வினாவுக்கு எழுதக்கூடிய விடையைத்தான் நான் இப்பொழுது உங்களுக்கு கூறுகின்றேன். யாதாயினும் ஒரு விசேட காரணத்தை முன்னிட்டு அல்லது நிமித்தத்தை முன்னிட்டு விசேட காலங்களில் நடைபெறும் கிரியைகள் நைமித்திய கிரியைகள் எனப்படும். தினமும் நடைபெறும் நித்திய கிரியைகளில் ஏற்படும் குறைபாடுகளை நிவர்த்தி செய்யும் பொருட்டே நைமித்திய கிரியைகள் இடம்பெறுகிறது. கோவில்களில் தினமும் நடைபெறுகின்ற நித்திய கிரியைகளில் ஏதாவது குறைபாடுகள் ஏற்படலாம். அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்யும் நோக்கத்துடனேயே ஆலயங்களில் இந்த நைமித்திய கிரியைகள் இடம் பெறுகின்றன. நைமித்திய கிரியைகள் வாரத்திற்கு ஒரு முறையோ, வாரம் இருமுறையோ, மாதம் ஒரு முறையோ, வருடம் ஒரு முறையோ, அல்லது 12 வருடத்திற்கொரு முறையோ விசேட தினங்களிலோ இடம்பெறும். நித்திய கிரியைகள் என்றால் தினமும் நடைபெறும் கிரியைகள். நைமித்திய கிரியைகள் வாரத்திற்கு ஒரு முறையோ அல்லது வாரத்துக்கு இருமுறையோ அல்லது மாதம் ஒரு முறையோ அல்லது வருடம் ஒரு முறையோ அல்லது 12 வருடத்துக்கொரு முறையோ விசேட தினங்களில் இடம்பெறும். இவ்வாறு இடம்பெறுகின்ற நைமித்திய கிரியைகள் சிலவற்றை நாங்கள் நோக்குவோம். உங்களுடைய கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைக்கு நைமித்திய கிரியைகள் என்றால் என்ன, நைமித்திய கிரியைகள் நான்கினை கூறுக என்றவாறு ஒரு வினா வரும் பொழுது இந்த விடையை நீங்கள் எழுதலாம். வாரத்துக்கு ஒரு முறை இடம்பெறும் நைமித்திய கிரியைகளுக்கு சுக்கிரவார பூசை, சோமவார பூசை என்பன உதாரணமாக கூறப்படும். இரு வாரத்துக்கொரு முறை இடம்பெறும் கிரியைகளுக்கு உதாரணமாக பிரதோஷம் என்பதை கூறலாம். இந்த பிரதோஷம் என்ற கிரியை இரு வாரத்துக்கு ஒரு முறை இடம்பெறும். மாதத்துக்கொரு முறை இடம்பெறும் கிரியைகளுக்கு மாத பிறப்பு, சதுர்த்தி, சஷ்டி, அமாவாசை, பௌர்ணமி போன்ற கிரியைகளை குறிப்பிடலாம். அதே போன்று வருடத்துக்கு ஒரு முறை இடம்பெறும் கிரியைகளுக்கு தைப்பூசம், மாசிமகம், பங்குனி உத்தரம், சித்திரை வருடப்பிறப்பு, வைகாசி விசாகம், ஆனியுத்தரம், ஆடிப்பூரம், ஆடி செவ்வாய், ஆவணி ஞாயிறு, ஆவணி சதுர்த்தி, புரட்டாதி சனி, ஐப்பசி வெள்ளி, திருக்கார்த்திகை, கந்தசஷ்டி, கேதார கௌரி விரதம், மார்கழி திருவாதிரை, மகோத்சவம் என்பவற்றை குறிப்பிடலாம். அதேபோன்று 12 வருடத்துக்கொரு முறை இடம்பெறும் நைமித்திய கிரியையும் உண்டு. அவை கும்பாபிஷேகம், மகாமகம் ஆகியனவாகும். இதுவரை நீங்கள் நைமித்திய கிரியைகள் சிலவற்றை கேட்டீர்கள். நைமித்திய கிரியைகள் எவை என்பதை நாங்கள் இப்பொழுது கற்றோம். அடுத்ததாக ஒரு நைமித்திய கிரியைகளில் இடம்பெறும் விசேட அம்சங்கள் எவை என பார்ப்போம். நைமித்திய கிரியைகளில் இடம்பெறும் விசேட அம்சங்கள் எவை என பார்ப்போம். இந்த கிரியைகளை நீங்கள் திருக்கோயில்களில் அவதானித்திருப்பீர்கள். இந்த கிரியைகளில் நீங்கள் பங்கெடுத்திருப்பீர்கள். ஆனால் அந்த கிரியைகள் எவை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள மிக கடினப்பட்டிருப்பீர்கள். ஆகவே அந்த திருக்கோயில்களில் நைமித்திய கிரியைகளின் போது இடம்பெறுகின்ற ஒழுங்குமுறைகள், அம்சங்கள் என்பவை பற்றி நாங்கள் இப்பொழுது நோக்குவோம்.
நல்லது மாணவர்களே, நைமித்திய பூசை ஒன்றில் பின்வரும் ஒழுங்குகள் இடம்பெறும் என்பதை நாங்கள் அவதானிக்கலாம். முதலாவதாக ஆவாகனம். ஆவாகனம் என்பது இறைவனை விக்கிரகத்தில் எழுந்தருளும்படி மந்திர உச்சாடனத்தால் செய்தல் ஆகும். அதாவது மந்திர உச்சாடனத்தில் வேண்டுதல் ஆவாகனம் என அழைக்கப்படும். நைமித்திய பூசை ஒன்றின் இரண்டாவது விடயமாக ஆசனம் என்பது காணப்படுகின்றது. அதாவது ஆசனம் என்பது இறைவனுக்கு ஆசனம் நல்குதல். மூன்றாவது விடயமாக பாத்தியம் என்பது இங்கு காணப்படுகின்றது. அதாவது இறைவனது திருப்பாதங்களை விளக்குதல். நான்காவது அர்க்கியம். அதாவது இறைவனுக்கு சந்தன சாந்தும் அரிசியும் மரியாதை கையுறைகளாக வழங்குதல். ஐந்தாவதாக உபவீதம். அதாவது சுவாமிக்கு பூநூல் தரித்தல். ஆறாவது சந்தனம். இறைவனுக்கு சந்தனச்சாந்து பூசுதல். ஏழாவது புஷ்பம். அதாவது இறைவனுக்கு மலர்களிடுதல். எட்டாவது தூபம். தூபம் காட்டுதல். ஒன்பதாவது தீபம். பல்வகைப்பட்ட தீபங்களால் தீபாராதனை செய்தல். பத்தாவது நைவேத்தியம். அதாவது இறைவனுக்கு அமுது நிவேதித்தல். பதினொன்றாவது தாம்பூலம். வெற்றிலை, பாக்கு, பழம் முதலியவற்றை வழங்குதல். பன்னிரெண்டாவது சோட சோபாசாரம். அதாவது கண்ணாடி, குடை, சாமரம், விசிறி, கொடி, ஆலவட்டம் முதலிய 16 உபசாரப் பொருட்களை காட்டி இறைவனை வழிபடுதல். பதிமூன்றாவது கற்பூர நீராஞ்சனம். அதாவது கற்பூர தீபம் காட்டுதல். பூசையின் போது அநேகமாக ஆச்சாரியர்கள் கற்பூர நீராஞ்சனம் சமர்ப்பதாமே என்று சொல்வார்கள். அதாவது கற்பூர தீபம் காட்டுதல். சுவர்ண பஷ்மம். அதாவது தங்கம் காசு கையுறையாக வைத்தல். இங்கு நாம் நைமித்திய பூசை ஒன்றில் இடம்பெறும் ஒழுங்குகளாக ஆவாகனம், ஆசனம், பாத்தியம், அர்க்கியம், உபவீதம், சந்தனம், புஷ்பம், தூபம், தீபம், நைவேத்தியம், தாம்பூலம், சோடசோபாசாரம், கற்பூர நீராஞ்சனம், சுவர்ணவசம் போன்ற பல்வேறு விடயங்களை இங்கு நாங்கள் நைமித்திய பூசையின் ஒழுங்குமுறையில் பார்த்தோம். அடுத்ததாக நித்திய கிரியைகள், நைமித்திய கிரியைகள் இரண்டும் பயன் கருதி செய்யும்போது காமிய கிரியைகள் என்றும், இந்த பூசைகள் நாங்கள் பயன் கருதாது செய்யும்போது நிஷ்காமிய கிரியை என்றும் கூறப்படும். இவ்வாறாயினும் இறைவனை பயன் கருதாது நிஷ்காமியமாக வழிபடுவதே உயர்வானதாகும் என கருதப்படுகிறது.
நல்லது மாணவர்களே, இதுவரை நீங்கள் கற்ற நைமித்திய கிரியைகளில் இடம்பெறும் விசேட அம்சங்கள் உங்கள் பாடநூலில் காணப்படவில்லை. உங்கள் பாடநூலில் பாடத்திட்டத்தில் இந்த அம்சங்கள் உள்ளடக்கப்படவில்லை. ஆனாலும் நைமித்திய கிரியைகள் பற்றி கற்கின்ற ஒரு மாணவன் நைமித்திய கிரியைகளில் நடைபெறுகின்ற ஒழுங்குமுறைகள் பற்றி அறிதல் அவசியமாகும். ஆகவேதான் இந்த நைமித்திய கிரியைகளின் ஒழுங்குகள் அல்லது நைமித்திய கிரியைகளில் அடங்குகின்ற விடயங்கள் பற்றி நாங்கள் இப்பொழுது கலந்துரையாடினோம். அடுத்து நாம் நைமித்திய கிரியைகளில் ஒன்றான மகோத்சவம் பற்றி கற்போம். பாடத்திட்டத்தில் எங்களுக்கு திருக்கோயிலும் திருவிழாவும் என்ற தலைப்பில், இங்கு திருவிழாவும் என்று குறிப்பிடப்படுவது மகோத்சவம் ஆகும். இந்த மகோத்சவத்தை ஆண்டு விழா, பிரமோத்சவம் என்றும் அழைப்பர். இந்த மகோத்சவத்தை ஆண்டு விழா என்றும் பிரமோத்சவம் என்றும் அழைப்பர். ஊரில் உள்ள ஆலயங்களில் மகோத்சவம் தொடங்கிவிட்டால் மக்கள் வாழ்க்கையில் ஓர் உயிர் துடிப்பு ஏற்படுகிறது. பிள்ளைகளை, உங்களுக்கும் அப்படியல்லவா? உங்கள் ஊரில் உள்ள கோவிலில் மகோத்சவம் அல்லது ஆண்டு திருவிழா தொடங்கிவிட்டால் உங்கள் மனதில் எவ்வளவு குதூகலம் ஏற்படுகிறது என்பது உங்களுக்கு தெரியுமல்லவா? ஆகவே இந்த மகோத்சவம் என்று தொடங்கிவிட்டால் ஒரு உயிர் துடிப்பு அந்த ஊர் மக்களிடையே காணப்படும். அங்கே முதலாவது புறச்சுத்தம் பேணப்படும். புறச்சுத்தம் என்பது என்ன? இந்த தூய்மை அல்லது சுத்தம் என்பதில் இரண்டு சுத்தம் முக்கியமாக கூறப்படுகின்றது. ஒன்று புறச்சுத்தம், அடுத்தது அகச்சுத்தம். புறச்சுத்தம் என்று சொல்லப்படுவது உடம்பையும் வீட்டையும், தான் வாழுகின்ற சூழலையும், ஆலயத்தையும், கோயில் சுற்றாடலையும் சுத்தமாக பேணுதல் ஆகும். ஒரு ஊரில் மகோத்சவம் அல்லது ஆண்டு திருவிழா தொடங்கிவிட்டால் இவ்வாறான புறச்சுத்தம் கட்டாயம் பேணப்படும். புறச்சுத்தத்திற்கு மட்டுமே எமது சமயம் முதன்மை இடத்தை கொடுக்கின்றது. இரண்டாவது இடத்தை கொடுப்பது அகச்சுத்தம். அதாவது புறச்சுத்தத்தின் வழிதான் அகச்சுத்தம் பேணப்படும். ஆகவேதான் முதலாவதாக புறச்சுத்தத்தையும் இரண்டாவதாக அகச்சுத்தத்தையும் கூறுகிறார்கள். அகச்சுத்தம் எனப்படுவது யாது? அது மனசோடு சம்பந்தப்பட்டது. இறை பக்தியோடு வாழ்தல், குற்றமான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காமல் இறை சிந்தனையோடு வாழ்தல் ஆகிய அம்சங்கள் இந்த அகச்சுத்தத்தில் உள்ளடங்கி காணப்படும். மூன்றாவது, மக்கள் ஒன்று சேர்ந்து கோயிலை அலங்கரிப்பர். மகோத்சவம் தொடங்கிவிட்டால் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கோயிலை அலங்கரிப்பர். பல கல நிகழ்ச்சிகளைக் கண்டு மகிழ்ச்சி அடைவர். பக்தி சிரத்தையுடன் விரதமிருந்து அயலூர்களிலிருந்து விழாக்கான வருபவர்களின் பசியை ஆற்றி இன்பம் காண்பர். சமூக ஒருமைப்பாடும் சமூக நல்லிணக்கமும் பேணப்படும். மக்களிடையே நல்ல பண்புகளை வளர்க்கும் ஒரு அம்சமாக இந்த மகோத்சவம் விளங்குகின்றது. அதே நேரம் அமைதி மிக்கதோர் வாழ்க்கையை மக்கள் பெறுவதற்கு மகோத்சவம் உதவி பெறுகிறது. ஆகவே ஒரு ஊரில் மகோத்சவம் தொடங்கிவிட்டால் இவ்வாறான அம்சங்கள் அந்த ஊரில் சிறப்பாக காணப்படும். அடுத்ததாக மகோத்சவம் என்னும் சொல் குறிக்கும் பொருளை பார்ப்போம். மகோத்சவம் என்னும் சொல்லில் மகா, உத், சவம் என்னும் மூன்று சொற்களாக பிரிக்க முடியும். மகோத்சவம் என்னும் சொல்லை மகா, உத், சவம் என்னும் மூன்று சொற்களாக பிரிக்கலாம். மகா என்னும் சொல் பெரிய என்னும் கருத்தினை உணர்த்தி நிற்கின்றது. மகா என்னும் சொல் பெரிய என்னும் கருத்தினை உணர்த்தி நிற்கிறது. உத் என்னும் சொல் உயர்வான என்னும் கருத்தினை உணர்த்தி நிற்கிறது. உத் என்னும் சொல் உயர்வான என்னும் கருத்தினை உணர்த்தி நிற்கிறது. சவம் என்னும் சொல் ஐந்தொழில் என்னும் கருத்தினை உடையது. சவம் என்னும் சொல் ஐந்தொழில் என்னும் கருத்தினை உடையது. இதன்படி மகோத்சவம் என்னும் சொல் குறிக்கும் பொருள் யாது என்னும் வினா வந்தால் நீங்கள் இவ்வாறு எழுத வேண்டும். மகா, உத், சவம். ஆகவே மகோத்சவம் என்பது பெரிய உயர்வான ஐந்தொழிலை குறிக்கும் என்பதாகும். இனி மகோத்சவம் இடம்பெறும் முறைகள் பற்றி கற்போம்.
குறிஞ்சி குருகுலம் கல்வி ஒளிபரப்பு. கல்வி மறுசீரமைப்பு திறந்த பல்கலைக்கழகம் தொலைக்கல்வி மேம்பாட்டு இராஜாங்க அமைச்சுடன் மத்திய மாகாண கல்வி அமைச்சு ஒன்றிணைந்து மத்திய மாகாண கல்வி திணைக்களம் வழங்கும் குறிஞ்சி குருகுலம் கல்வி ஒளிபரப்பு. இலங்கை வானொலி மலையக சேவையில் தினமும் மாலை 6:30 முதல் 7:30 வரையும் FM 90.1, 107.3, 107.5 ஆகிய அலைவரிசைகளில்.
குறிஞ்சி குருகுலம் நிகழ்ச்சியில் இன்று சைவநெறி பாடத்தினை கற்பித்துக் கொண்டுள்ளனர் கம்பளை கல்வி வலய இந்து சமய பாட உதவி கல்வி பணிப்பாளர் திரு கிருஷ்ணபிள்ளை அவர்கள் மற்றும் கம்பளை கல்வி வலய இந்து சமய பாட ஆசிரிய ஆலோசகர் திருமதி கே ஜெயரஞ்சினி அவர்கள்.
நல்லது மாணவர்களே, இனி மகோத்சவம் இடம்பெறும் முறைகள் பற்றி கேட்போம். ஏலவே மகோத்சவம் என்பதை பற்றி பார்த்திருக்கிறீர்கள். தற்போது நாங்கள் மகோத்சவம் இடம்பெறும் முறைகள் பற்றி கேட்போம். மகோத்சவம் தொடங்குவதற்கு முன் சில கிரியைகள் இடம்பெறும். பெரிய உற்சவம் ஒன்று தொடங்குவதற்கு முன் அங்கே சில செய்யப்படுகின்ற கிரியைகளில் முதலாவது கிரியையாக அனுஜை என்ற கிரியை இடம்பெறுகின்றது. அதேபோல கிராமசாந்தி, வாஸ்து சாந்தி, மிருத் சங்கிரகணம், அங்குராட்பணம், ரட்சாபந்தனம், பேரிதாடனம் முதலிய கிரியைகள் இடம்பெறும். இக்கிரியைகளிலே அனுஜை என்பது பற்றி நாங்கள் பார்த்தோமானால், அதாவது இறைவனிடத்தில் அனுமதி பெறுதல், அதாவது உற்சவத்தை நன்முறையில் நடத்துவதற்கு விநாயகர், மூலமூர்த்தி ஆகியோருக்கு பூசை ஆராதனை ஆற்றி அனுமதியும் ஆசியும் தந்தருளுமாறு வேண்டல். இவ்வாறு வேண்டப்படுவது அனுஜை எனப்படும். ஆனால் எமது பாட நூலில் இந்த அனுஜை என்பது தற்போது இடம்பெறாது காணப்பட்டாலும் அதன் ஒழுங்குமுறை இங்கு எங்களுக்கு அவசியமாகின்றது. இரண்டாவதாக கிராம சாந்தி என்று சொல்லும்போது ஊரை காவல் செய்யும் பாவனையிலே தீய சக்திகளால் நடைபெற இருக்கின்ற பெருவிழாவிற்கு, அதாவது மகோத்சவத்திற்கு இடையூறு ஏற்படாமல் மங்களம் உண்டாகும்படி காவற்கடவுளான வைரவமூர்த்திக்கு செய்யும் பூசை கிராம சாந்தி என அழைக்கப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து வாஸ்து சாந்தி இடம்பெறுகின்றது. அதாவது நிலத்தில் உள்ள குற்றம் குறைகளை நீக்குவதற்காக அக்னி காரியத்துடன் செய்யும் கிரியை. வைக்கோல், தருப்பை முதலியவற்றால் செய்யப்பட்ட உருவம் ஒன்றை சிவாக்கினியில் எரிய செய்தபின் அவ்வுருவத்தை வீதி வழியே இழுத்து சுத்தம் செய்யும் பாவனையில் இடம்பெறுவது வாஸ்து சாந்தி என அழைக்கப்படும். இதனைத் தொடர்ந்து மிரித் சங்கிரகணம் என்பது இடம்பெறும். மிருத்தென்றால் என்பதன் பொருள் மண் என்பதாகும். சங்கிரகணம் என்பதன் பொருள் சேர்த்தல் என்பதாகும். அதாவது அங்குராட்பணம் எனும் கிரியைக்கு மண்ணெடுத்தல் சேர்த்தல் என்பதாகும். அங்குராட்பணம் என்பது, அதாவது அங்குரம் என்பது முளை என பொருள்படும். சுத்தமான மண்ணெடுத்து உலகின் தானிய விருத்தி கருதி நவதானியம் முளையிடப்படும். அதாவது நாங்கள் வளமையாக நவதானியம் முளையிட்டு எமது தானிய விருத்தியை அடைய செய்வது போல இங்கு அங்குராட்பணம் நிகழ்கின்றது. இந்த அங்குராட்பணம் என்பதிலேயே இந்த மிரித் சங்கிரகணம் உள்ளடங்குகின்றது. ரட்சாபந்தனம், அதனைத் தொடர்ந்து ரட்சாபந்தனம் இடம்பெறும். ரட்சாபந்தனம் என்றால் உற்சவம் இடையூறுன்றி நிறைவேறும் பொருட்டு சிவாச்சாரியார் தமக்கும் உற்சவ மூர்த்திக்கும் காப்பு கட்டுவதான நிகழ்வு இடம்பெறும். இந்த ரட்சாபந்தனத்தை தொடர்ந்து பேரிதாடனம் என்ற நிகழ்வு இடம்பெறும். அதாவது உலகெங்கும் நன்மை உண்டாக வேண்டும் என்று கருதி ஆசாரியாரால் மும்முறை மேளம் அடிப்பதாகும். இங்கு குறிப்பிட்ட மகோற்சவ கிரியைகளிலே அனுச்சை, மிருத் சங்கிரகணம், பேரிதாடனம் போன்ற விடயங்கள் எமது பாடநூலில் குறிப்பிடப்படாது காணப்பட்டாலும், இது எங்களுக்கு ஒரு கிரியையின் ஒழுங்குமுறைக்காக இங்கே எடுத்து கூறப்பட்டுள்ளது. ஏனைய கிராம சாந்தி, வாஸ்து சாந்தி, அங்குராட்பணம், இரட்சாபந்தனம் போன்றன எமது பாடநூலில் உள்ளடக்கப்பட்டு காணப்படுகின்றது. இங்கு நாங்கள் மகோற்சவம் தொடர்வதற்கு முன் இடம்பெறுகின்ற கிரியைகள் பற்றி தற்போது பார்த்தோம்.
மாணவர்களே, மேற்கூறிய நிகழ்வுகள் யாவும் ஒரு மகோத்சவம் இடம்பெறுவதற்கு ஆயத்தமாக நடைபெறும் கிரியைகள் யாவும், அதாவது கொடியேற்ற திருவிழாவுக்கு முன்பு நடைபெறும் நிகழ்வுகள் ஆகும். மகோத்சவம் இறைவனின் ஐந்தொழில் தத்துவத்தை உணர்த்துகின்றது. மகோத்சவம் இறைவனின் ஐந்தொழில் தத்துவத்தை உணர்த்துகின்றது. அவ்விடயங்களை நாம் தொடர்ந்து கற்போம். மகோத்சவம் குறிக்கும் ஐந்தொழில் தத்துவங்கள் பற்றி பார்க்கும் பொழுது, இங்கு ஐந்தொழில் பற்றிய விளக்கங்கள் எம்மால் குறிப்பிடப்படவில்லை. ஏனெனில் கடவுள் என்னும் பாடத்தில் நீங்கள் ஐந்தொழில்கள் பற்றிய விளக்கத்தை ஏற்கனவே கற்றிருக்கிறீர்கள். ஆகவே இங்கு நாங்கள் மகோத்சவம் பற்றிய விளக்கங்களையும் மகோத்சவத்தில் அடங்கும் கிரியைகள் பற்றியும் நாங்கள் உங்களுக்கு விளக்குகின்றோம். மேலே கூறப்பட்ட நிகழ்வுகளின் அடிப்படையில் முதலாவதாக அங்குரார்ப்பணம் இடம்பெறும். அடுத்ததாக இரட்சாபந்தனம் இடம்பெறும். அடுத்ததாக கொடியேற்றம் இடம்பெறும். ஆகவே இங்கு அங்குரார்ப்பணம், இரட்சாபந்தனம், கொடியேற்றம் என்பன இறைவனின் படைத்தல் தொழிலை குறிக்கின்றன. உங்களுக்கு வினாக்கள் வரும் பொழுது இறைவனின் படைத்தல் தொழிலை குறிக்கின்ற மகோத்சவம் அல்லது உற்சவங்கள் எவை என்று கேட்டால், நீங்கள் எழுத வேண்டிய விடை அங்குரார்ப்பணம், இரட்சாபந்தனம், கொடியேற்றம் என்பன ஆகும். இந்த கொடியேற்றம் எதனை குறிக்கின்றது? கொடியேற்றம் மகோத்சவத்தில் ஒரு தத்துவத்தை குறிக்கின்றது. அதாவது ஆணவம் வலிமை இழந்து ஆன்மா மலநீக்கம் பெறுதற் பொருட்டு திருவருளாகிய கொடியை ஏற்றுவதையே கொடியேற்றம் குறித்து நிற்கின்றது. கொடியேற்றம் என்பது ஆணவம் வலிமையிழந்து ஆன்மா மலநீக்கம் பெறுதற் பொருட்டு திருவருளாகிய கொடியை ஏற்றுவதையே கொடியேற்றம் குறித்து நிற்கின்றது. கொடியேற்றம் குறிக்கின்ற தத்துவம் யாது என் வினாவுக்கு நீங்கள் எழுதக்கூடிய விடை ஆணவம் வலிமையிழந்து ஆன்மா மலநீக்கம் பெறுதற் பொருட்டு திருவருளாகிய கொடியை ஏற்றுதல் ஆகும். இங்கே கொடிமரம் என்பது பதியையும், கொடிச்சீலை என்பது பசுவையும், கொடிச்சீலையை சுற்றியுள்ள கயிறு பாசத்தையும் குறிக்கும். கொடிமரம் பதியையும், அதாவது இறைவனையும், கொடிச்சீலை பசுவையும், அதாவது உயிர்களையும், கொடிச்சீலையை சுற்றியுள்ள கயிறு பாசங்களான ஆணவம், கண்மம், மாயை என்கின்ற மூன்றையும் குறித்து நிற்கின்றன. அடுத்ததாக வாகனத் திருவிழா, ஓமம், பலி என்பன காத்தற் தொழிலை குறித்து நிற்கின்றன. வாகனத் திருவிழா, ஓமம், பலி என்பன காத்தற் தொழிலை குறிக்கின்றன. அடுத்ததாக இடம்பெறும் உற்சவம் தேர்த்திருவிழா, சூர்ணோற்சவம். தேர்த்திருவிழா, சூர்ணோற்சவம், இந்த இரண்டும் அழித்தல் தொழிலை குறிக்கின்றன. தேர்த்திருவிழா, சூர்ணோற்சவம் என்பன அழித்தல் தொழிலை குறித்து நிற்கின்றன. இங்கே தேர்திருவிழாவின் போது தேர்கள் வீதிதோறும் இறைவனை தாங்கிக் கொண்டு அவை உலா போகும் பொழுது மக்கள் பார்த்து வணங்குவார்கள். ஆகவே இந்த தேர்களை நகரும் கோயில்கள் என்று அழைப்பர். தேர்களை நகரும் கோயில்கள் என்று அழைப்பர். ஆகவே தேர் திருவிழா அழித்தல் தொழிலை குறிக்கின்றது. அதனோடு இணைந்த சூர்ணோற்சவம் என்பது அழித்தல் தொழிலை குறிக்கின்றது. சூர்ணோற்சவம் என்பது யாது? தீர்த்த உற்சவம் நிகழ்வதன் முன்பாக மஞ்சள் முதலிய திரவியங்களை இடித்து பெறும் தூளை சாணம் தைலம் நெய் முதலியவற்றுடன் சுவாமிக்கு சாத்துதல் ஆகும். இந்த சூர்ணோற்சவம் என்னும் உற்சவம் இடம்பெறுவதன் காரணம் சங்காரத் தொழிலை ஆற்றிய இறைவனை சாந்தப்படுத்துவதற்காக இடம்பெறும். சங்காரம் செய்த இறைவனை சாந்தப்படுத்துவதற்காக இடம்பெறும் உற்சவம் சூர்ணோற்சவம் என்று குறிக்கப்படும். அடுத்து இடம்பெறும் உற்சவம் மௌன உற்சவம். நன்மை தீமை என்பவற்றை ஒன்றாக எண்ணும் மனோநிலை, ஆகவேதான் அதனை மௌன உற்சவம் என்று கூறினார்கள். நன்மை தீமை என்பவற்றை ஒன்றாக எண்ணும் மனோநிலை உள்ளதால் அது மௌன உற்சவம் என அழைக்கப்பட்டது. இந்த மௌன உற்சவம் மறைத்தல் தொழிலை குறிக்கின்றது. ஐந்தாவது உற்சவமாக கொள்ளப்படுவது தீர்த்த உற்சவம் ஆகும். இந்த தீர்த்த உற்சவம் என்பது உற்சவமூர்த்தி அஸ்திர தேவருடன் தீர்த்த உற்சவம் நிகழும் இடத்திற்கு எழுந்தருளிய பின் அஸ்திர தேவருக்கு முறைப்படி அபிடேகம் இடம்பெறும். ஆச்சாரியாரும் அஸ்திர தேவரும் பின் அடியார்களும் தீர்த்தமாடுவர். ஆகவே தீர்த்த உற்சவம் என்பது அருளல் தொழிலை குறித்து நீக்கின்றது.
தீர்த்த திருவிழா தினத்தன்றோ அல்லது அடுத்த நாளோ இடம்பெறும் முக்கியமான உற்சவம் திருக்கல்யாணம் ஆகும். திருக்கல்யாணம் என்பது அருள் வடிவான சக்தி அறிவுமயமான சிவத்தோடு இணைந்து பிரபஞ்சத்தை இயக்க வைப்பதை குறிக்கும். இது பற்றிய மாணிக்க வாசகரின் திருவாசக பாடல் ஒன்றை பார்ப்போம். மலையறி என் பொற்பாவை வாணுதலால் பெண் திருவை உலகறிய தீவேட்டான் என்னும் அது இன்னடி உலகறிய தீவேளாது ஒளிந்தனேல் உலகனைத்தும் கலை நவீன்ற பொருள்களெல்லாம் கலங்கிடுங்கால் சாலேலோ. இந்த பாடலின் பொருளை நாம் பார்ப்போமானால், ஏடி என்பது தோழியே, மலையறியன் பொற்பாவை அதாவது மலையரசனின் பொன் பாவை போன்றவளும், வாழ்நுதலால் பெண்திருவை ஒளி பொருந்திய நெற்றியுடைய பெண் செல்வத்தை உலகறிய உலகத்தோர் அறியும்படி, தீவேட்டான் என்னுமது அக்னி சாட்சியாக மனம் புரிந்தான் என்பது என்ன, அதாவது தீவேட்டல் என்பது திருமணம் செய்தல் உலகறிய உலகத்தோர் அறியும்படி, தீவேளாது ஒளிந்தனேல் அக்னி சாட்சியாக திருமணம் புரியாது போனால் உலகனைத்தும் உலகில் உள்ள உயிர்களெல்லாம் கலை நவீன்ற பொருள்களெல்லாம் நூல்களிலே சொல்லப்பட்ட இல்லறம் முதலியன கலங்கிடும் கான் சாலையிலோ நன்கு உணரமாட்டார்கள். பொழிப்புரியை பார்ப்போமானால், தோழியே, மலையரசனின் பொற்பார்வை போன்ற ஒளி பொருந்திய நெற்றியே உடைய பெண் செல்வத்தை உலகத்தோர் அறியும்படி அக்னி சாட்சியாக புரிந்தது என்ன? உலகத்தோர் அறியும்படி அக்னி சாட்சியாக திருமணம் புரியாது போனால் உலகில் உள்ள உயிர்களெல்லாம் நூல்களிலே சொல்லப்பட்ட இல்லறம் முதலியவற்றை மக்கள் நன்கு உணரமாட்டார்கள்.